வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் உணர எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவாய கர்த்தாவே, நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், நீர் மாறாதவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நீதிமான்களாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வாரத்திலே நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்கான உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த அநேக காரியங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த நீர் பதிலுக்கான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்திலையும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலேயும், அவர்களுக்கு அருமையான குடும்பங்களிலேயும், பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல், ஆண்டவரே, வாழ்க்கையில இணைந்து வாழ விருப்பம் இல்லாமல் பிரிந்து போக துடித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் தொட்டு அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா கசப்புகளையும் பகை உணர்வையும் எடுத்து போட்டு அன்பையும் மனத்தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் தியாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாயிருக்கிற குடும்ப தலைவர்களுக்காக, ஆண்டவரே, வாலிபர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதனாலே குடும்பங்களில இருக்கிற வேதனைகள், பண கஷ்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாற்றுமுடைய சமூகத்திலே வைக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே அவருடைய இருதயத்திலே அந்த பாவத்தை குறித்து ஒரு வெறுப்பை கொடுத்து, ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு என்று பூரணமாய் ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும். இவனுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்று நாள் வாசிக்கிறோமே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த அருமையான சகோதரர்களுக்கு ஏற்படாதபடி கர்த்தர் தாமே உண்மையான பாவ உணர்வை அவர்களுக்கு கொடுத்து, உண்மையாகவே அவர்கள் செய்கிற இந்த காரியத்திலே ஒரு வெறுப்பை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை செய்து முடிய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பணி செய்கிற இடங்களிலே பற்பலமான பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஞானத்தையும் விவேகத்தையும் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் தைரியத்தையும் கர்த்தர் தந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க அலுவலர்களுக்காக, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும், தெளிந்த புத்தியை தாரும், வினாத்தாளை எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளவும் ஏற்ற விடையளிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எனவும் கற்பு பயிலை கட்டி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அவர்கள் எடுக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வைத்தியம் செய்கிற டாக்டர்ஸுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தையும் ஏற்றவதுமாய் புரிந்து கொள்ளும் அறிவையும் விவேகத்தையும் நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு எப்படிப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்க வேண்டுமோ அதை கவனத்தோடு கொடுக்க உதவி செய்தலும், தவறான சிகிச்சைகள் கொடுக்கப்படாபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆண்டவரே, பல்வேறு குடும்பங்களிலே குடும்ப தலைவிகள் சுகமாயிருக்கிறதை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உட்கொள்ளும் ஆகாரத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்திலும், குடும்ப பொறுப்பை கவனிப்பதற்கும், வெளியே போய் வேலை செய்வதற்கும் ஏற்ற சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருந்து விடுதலையை தாருமையா. கர்த்தாவே, சர்க்கரை நோயினாலே பாதிக்கப்பட்டு பற்பல வேதனைகளோடும் துன்பங்களோடும் பல நாட்களாக சிகிச்சை எடுத்து வருகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சர்க்கரை நோய்க்கு சரீரத்திலே என்ன பலவீனம் காரணம் என்பதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதை அவர்களும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதற்கு ஏற்றுவதுமாய் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள, பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்தாலும் அவர்கள் எடுக்கிற எல்லா சிகிச்சைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலேயும், தங்கள் பிறந்த நாட்களையும், தங்கள் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். ஆண்டவரே, அவர்கள் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு உமக்கு ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய வல்லமையை தாரும், புதிய கிருபைகளை தாரும். வாழ்க்கையிலே உண்மை அறிவியல் அறிவிலே வளருவதற்கு நீர் உதவி செய்தலும். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டில் உடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிற காரியங்களிலே கர்த்தர் தாமே தெளிவான வழிநடத்தலை கொடுத்து உடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துராயரே யூஹாயூஹம் துதியுமக்கே மேன்மைகள்.
அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 12 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் நம்மை கட்டளையிடாமல் வேண்டிக் கொண்டார் என்று பார்த்தோம். ஏனென்றால் அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு இணையாக நடிக்கிறவர்களாக இராமல் தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமும் அவருடைய சித்தம் எதுவோ அதையே செய்யத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க துவங்கியிருக்கிறோம். முதல் 2 வசனங்களிலே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும் வரத்திற்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து பார்ப்போம். கவனிங்கள், ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்த வாக்கியத்தை பவுலப்போஸ்தலன் எழுதும்போது சற்று புன்முறுவலோடுதான் இதை எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு அதிகமாக எண்ணுகிறார்கள். தங்களுக்கு இந்த உலகத்திலே முக்கியமான இட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். திருச்சபையிலே கூட முக்கியமான பொறுப்பிற்கு அநேகர் போட்டியிடுகிறார்கள், ஏன் சண்டையும் இடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு வெற்றி காணும் போதகராய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் திருச்சபையிலே அநேகர் எருமை போல சுறுசுறுப்பாய் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் அநேக பொறுப்புகளை, ஆளுகை குழுக்களை, செயல் குழுக்களை, தலைவர், உபதலைவர், இயக்குநர் என்ற பதவிகளை உண்டு பண்ணுவீர்கள் என்றால் அநேகர் வருவார்கள். இதையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஊழியத்திலே உதவி செய்ய வேண்டும் என்றால் வரமாட்டார்கள். ஏனென்றால் தங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே பதவி இருந்தால்தான் வருவார்கள். இங்கே பவுல் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த விசுவாசம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். கிறிஸ்தவ வட்டங்களிலேயும் நம்மை நாமே முன்னே தள்ளிக்கொண்டு செல்லக்கூடாது. ஒரு விசுவாசி தன்னுடைய தாளந்தையும் தன்னுடைய குணநலனையும் குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நம்மை குறித்து, மற்றவர்களோடு நமக்குள்ள உறவை குறித்து சரியான எண்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். போதகர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது அவரை பல கிறிஸ்தவ இயக்கங்களின் ஆளுகை குழுக்களிலே அங்கத்தினராக்கியிருந்தார்களாம். ஆனால் ஒரு நாள் சற்று உட்கார்ந்து அவர் யோசித்து பார்த்தபொழுது, அப்படி அங்கே போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக பணி அறிக்கைகளையும் ஆவிக்குரிய காரியங்களிலே ஈடுபடாதவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுவதை கேட்பதை குறித்தும் அவர் ஆழமாய் சிந்தித்தார். அந்த தாளந்து தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து எல்லா ஆளுகை குழுவிலிருந்தும் தன்னை விலக்குமாறு கடிதம் எழுதி முடித்தார். அதை குறித்து அவர் சொல்லும்பொழுது, அன்று என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான ஒரு நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கும் பல ஊழியங்களுக்கு அவரை அழைக்கும் பொழுது, நான் உங்களை அறிந்திருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் உங்கள் ஆளுகை குழுவிலே நான் அங்கத்தினராக முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் நம்மை குறித்து நினைக்க வேண்டிய அளவிற்கு மிஞ்சி நினைக்கக்கூடாது. நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய தாளந்து என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அறிந்துதான் செயல்பட வேண்டும். நாம் எங்கே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் என்பதை அறிந்து அந்த இடத்திலே நாம் இருக்கும் பொழுது அது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நாமும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருப்போம். ரோமர் 12 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம் என்னும் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இங்கேதான் முதல் முதலாவதாக பவுல் கூறுகிறார். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு, எபேசு சபைக்கு, கொலோசே சபைக்கு எழுதிய கடிதங்களின் சாராம்சம் இதுதான். கிறிஸ்துவின் சரீரமாய திருச்சபை ஒரு சரீரத்தை போல செயல்பட வேண்டும். அதாவது அநேக அங்கத்தினர்கள் ஒன்று போல வரம் பெற்றவர்களாக இருக்கிறதில்லை. நாம் செயல்படுத்த முடியாத ஒரு வரம் உங்களுக்கு இருக்கலாம். சரீரத்திலே நூற்றுக்கணக்கான அங்கத்தினர் இருக்கிறார்கள். எனவே அங்கே நூற்றுக்கணக்கான வரங்கள் இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் எந்த இடத்திலேயும் இதுதான் தேவனுடைய வரங்கள் என்று ஒரு பட்டியலை முழுமையாக கொடுக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலையும் அதை குறித்து சொல்லும்பொழுது புதிய புதிய வரங்களை குறித்து அவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரே பவுல் அவ்வாறு எழுதும்படியாக செயல்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது ரோமர் 12 அதிகாரம் 6 வசனத்தை பார்ப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். கிருபை என்னும் வார்த்தையின் அடிப்படை வார்த்தையிலிருந்து வந்தது. எனவே இதை கிருபை என்றும் இலவச வெகுமதி என்றும் மொழிபெயர்க்கலாம். இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரும் ஒன்று. திருச்சபையில் உள்ள சிலருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார், சிலருக்கு போதிக்கும் வரத்தை கொடுக்கிறார். நமக்கு அருளப்பட்ட கிருபை என்று சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறோம். வெவ்வேறான வரங்கள் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வாறு சொல்வதனாலே சிலருக்கு அவர் எந்த வரத்தையும் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுக்கிறார். அது தேவன் நமக்கு கொடுக்கும் கிருபையின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்து அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் தன் தன் பணியையும் நிறைவேற்ற வேண்டும். ஒரு இயந்திரத்தை போல அல்ல, ஒரு சரீரத்தின் உறுப்பை போல செயல்பட வேண்டும். உங்கள் வரத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதி செய்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வரத்தை சோதித்து அறிய வேண்டும். உங்களுக்கு ஒரு வரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதன் விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? உண்மையாகவே திருச்சபையை கட்டுகிறீர்களா அல்லது திருச்சபையை பிளவுபடுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? இங்கே தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும்பொழுது பின்னாலே நடக்கப்போகிற காரியத்தை முன்னறிவிப்பதை குறித்து சொல்லவில்லை. கவனியங்கள், தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஏற்றதாக என்று சொல்லும்பொழுது இது கணக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. எதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்? தேவன் கொடுத்த விசுவாச அளவிற்கும் வல்லமைக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 7 வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லும்பொழுது நாம் செய்ய வேண்டிய சேவையை குறித்து அது சொல்கிறது. திருச்சபையிலே நாம் பலவிதமான சேவை செய்கிறவர்களாய் இருக்க முடியும். ஆராதனைக்கு முன்னதாக நாற்காலிகளை ஒழுங்காக அடுக்குதல், பாட்டு புத்தகங்களை வருகிறவர்களுக்கு கொடுத்தல், ஆலயத்தை சுத்தம் செய்தல், இப்படி பல சேவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். சிலருக்கு பேசும் வரம் இருக்காது, ஆனால் அமைதியாக திரைக்கு பின்னாலே பெரிய சேவைகளை செய்வார்கள். இன்னும் சிலருக்கு மிக சுவையாக சமைக்கும் திறன் உண்டு. திருச்சபை ஐக்கிய நேரங்களிலே இது மிகவும் பயனுள்ள ஒன்றுதான். அவர்கள் ஒருவேளை ஒரு மிஷனரி இயக்கத்தின் தலைவராக செயல்பட முடியாது. அவர்கள் ஒரு பாடகர் குழுவிலே வந்து பாடும்படியாக நாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை பயன்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்றால் அது மிகச் சிறந்ததாக இருக்கும். எனவே ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் என்று சொல்லும்பொழுது பல வகையான ஊழியங்களை நாம் அதிலே சேர்க்கலாம். ரோமர் 12 அதிகாரம் 8 வசனம், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். புத்தி சொல்கிறவன் என்ற கிரேக்க வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால் ஆறுதல் படுத்துகிறவன் என்று சொல்லலாம். சிலருக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு சரியான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் வரம் அவர்களுக்கு தான் உண்டு. சில போதகர்கள் கூட சிறப்பாக செய்தி கொடுக்கிறதில்லை. ஆனால் யாராவது சுகவீனமாக இருந்தால், தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருந்தால், அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே அந்த தனி நபரோடோ அல்லது குடும்பத்தோடோ வந்து பேசுவார்கள் என்றால் அத்தனை பெரிய ஒரு ஆறுதலை அந்த தனி நபரோ குடும்பமோ பெற்றுக் கொள்வார்கள். பகிர்ந்து கொடுக்கிறவன் என்று சொல்லும்பொழுது உலகப் பொருட்களை பகிர்ந்து கொடுக்கும் பொறுப்பிலே இருக்கிறவர்கள். தேவன் உங்களுக்கு ஒருவேளை செல்வத்தை சம்பாதிக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கலாம். அதுவும் ஒரு வரம்தான் பிரியமானவர்களே. அநேக கிறிஸ்தவ வியாபாரிகள் இந்த வரம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரம். அடுத்ததாக முதலாளியானவன் என்று பார்க்கிறோம். இது தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த தலைமைத்துவத்தின் வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக நடைபெறும். திருச்சபை காரியங்களை பொறுப்பிலிருந்து கவனிப்பதற்கும் இந்த வரம்பற்றவர்கள்தான் தேவை. இந்த வரம் பெறாத சிலர் இந்த பதவிக்கு போட்டியிடலாம். ஆனால் திருச்சபையின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் திருச்சபையின் வளர்ச்சியையும் சரியாய் வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் என்னும் வரம்பெற்ற நபர்களே பொறுப்பிலே அமர்த்தப்பட வேண்டும். அடுத்ததாக இரக்கம் செய்கிறவர்களை குறித்து பார்க்கிறோம். இரக்கம் செய்கிறவர்கள் உற்சாகத்துடனே அவ்வாறு செய்ய வேண்டும். சிலர் சுகவீனமாயிருக்கும் அறையிலேயும் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே வேறு சிலர் அங்கே சென்று பேசினால் அந்த அறை துக்கம் நிரம்பி வழியும் இடமாய் மாறிவிடும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை பார்த்து அதை பரிசோதித்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அதை செயல்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு இல்லாத வரத்தை குறித்து நாம் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. அங்காங்கே நாங்கள் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது சிலர் வந்து என்னிடத்தில் கேட்பார்கள், ஐயா நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், நான் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இது உங்களுக்கு தேவன் அருளும் வரமாயிருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசத்திலே வரும்பொழுதே அந்த வரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். மற்றவர்கள் அந்த வரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அதை நாம் விரும்புவது சரியான காரியமல்ல. ஆண்டவர் உங்களை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற வரத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருப்பார். ஆண்டவர் உங்களுக்கென்று எந்த வரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை பயன்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்களுக்கும் ஒரு மன நிறைவு ஒரு மன மகிழ்ச்சி காணப்பட முடியும். அதை விட்டுவிட்டு தேவன் தராத ஒன்றை குறித்து நீங்கள் வாஞ்சித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவன் தந்திருக்கிற வரத்தை பயன்படுத்த தவறிவிடுவீர்கள், வாய்ப்புகளை இழந்து போவீர்கள். ரோமர் 12 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். அதாவது மாய்மாலமான அன்பு காட்டக்கூடாது. எந்த ஒரு விசுவாசியையும் தட்டி கொடுத்து உண்மையாகவே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வராத வார்த்தைகளை நீங்கள் சொல்ல தேவையில்லை. தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து நீங்கள் உண்மையாகவே இருதயத்திலே வெறுப்படைகிறீர்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திருச்சபையிலே தவறான ஒரு காரியம் நடைபெறும் பொழுது அதை குறித்து பொறுப்பானவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு பல ஆளுகை குழுக்களிலே இருக்கிறவர்கள் அங்கே தவறாக காரியங்கள் சென்றாலும் அதை குறித்து பேசாமல் அமைதியாய் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களை அந்த ஆளுகை குழுவிலே வைத்திருக்கிறவர்களுடைய மனம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக. மனிதனை பிரியப்படுத்துகிறவர்களாக தவறான காரியங்கள் நடைபெறும் பொழுதும் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, இப்படி தீமையை வெறுக்கும் பல விசுவாசிகள் இல்லாதபடியினாலேதான் பாரம்பரிய திருச்சபைகளிலேயும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. தவறான காரியங்களுக்கு தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கும் தேவை. அடுத்ததாக நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பற்றிக் கொண்டிருங்கள் என்றால் ஒட்டிக்கொள்வது, அதாவது நல்ல காரியங்களுக்கு இணைந்து செயல்படுங்கள். விசுவாசிகள் எப்பொழுதும் நற்காரியங்களோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கேள்விக்குரிய காரியங்களிலே மறைமுகமான செயல்களிலே பங்கு பெறாதவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த காரியங்கள் எத்தனை அருமையானதாயிருக்கிறது இல்லையா? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் சகோதர சிநேகத்திலே ஒரு குடும்ப உறவு கொண்டவர்களாய் இருங்கள். விசுவாச சகோதரர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுதும் இரத்த உறவுள்ள சகோதரர்களிடத்திலே அன்பு கூறுவது போல அன்பு கூறுங்கள். ஒன்றாக பிறந்த இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு கூட மற்றும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவரும் உட்கார்ந்திருக்கிறார். இந்த இரட்டையர்களிலே ஒருவர் விசுவாசி, மற்றொருவர் விசுவாசி அல்ல. ஆனால் அந்த ஆப்பிரிக்க சகோதரன் ஒரு விசுவாசி. அப்படி என்றால் இந்த இரண்டு விசுவாசிகளும் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களைப் போல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தன்னோடு சேர்ந்து பிறந்த ஒரு சகோதரன் அங்கே இருந்தாலும் ஒரு விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இடையிலே உண்டான அன்பு வித்தியாசமானது. அருமையானவர்களே, சக விசுவாசிகளை நீங்கள் உண்மையாகவே மாயமற்ற அன்பினாலே பட்சமாய் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களோடுதான் நீங்கள் நித்திய நித்தியமான காலமாய் வாழப்போகிறீர்கள். இந்த உலகத்திலேயே சக விசுவாசிகளோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். என்றாலும் அவர்களுக்கு புதிய ஒரு சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அவர்களும் தங்கள் பழைய சுபாவத்தை அப்பொழுது முழுமையாக ஒழித்திருப்பார்கள். நீங்களும் பழைய சுபாவத்தை முழுவதுமாய் களைந்தவர்களாய் நித்தியத்திலே இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளே உள்ள ஐக்கியம் மேன்மையானதாய் இருக்கும். சரி, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பதனாலே நீங்கள் சோம்பலாயிராமல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிறார். மட்டுமல்ல, ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். அதாவது நம்முடைய உற்சாகமான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்க வேண்டும். மேலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஏற்கனவே அவர் சொன்ன எல்லா குணநலன்களும் இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே ஒன்று கூடுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த அந்த குணநலன்கள் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் செய்கிற ஊழியம் சிறப்பானதாய் இருக்கும். ரோமர் 12:12-14 வரை வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்தீருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். இங்கே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லும்பொழுது அது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையாயிருக்க வேண்டும். அந்த விசுவாசியின் சூழ்நிலை ஒருவேளை சந்தோஷப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்காது, அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு சூழ்நிலையாய் இருக்கலாம். இருந்தாலும் எதிர்காலத்தை பார்க்கிற அந்த விசுவாசி அந்த சூழ்நிலையை மத்தியிலேயும் நம்பிக்கையோடு சந்தோஷமாயிருக்க அழைக்கப்படுகிறான். ஒரு திருச்சபையொன்றிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்த போதகர், உங்கள் ஒவ்வொருவருக்கும் விருப்பமான வேத வசனங்களை சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது ஒவ்வொருவரும் எழுந்து எழுந்து ஒவ்வொரு வசனத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரன் எழுந்து இதுவும் கடந்து போகும் என்று கூறினார். இதை கேட்ட எல்லாருக்கும் அது அதிர்ச்சியாய் இருந்தது. போதகர் அவரை பார்த்து, இந்த வசனம் எப்படி உங்களுக்கு மிக நெருக்கமான வசனமாய் இருக்க முடியும் என்று கேட்டதற்கு அந்த சகோதரன், என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் இதுவும் கடந்து போகும், இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னிடத்திலே தங்கும்படியாக வரவில்லை, கடந்து செல்லும்படியாகவே வந்திருக்கிறது என்று கூறினாராம். ஆம், அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே அவர் சந்தோஷமாய் இருப்பதை அவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த காரணத்தினாலேயே ஒரு விசுவாசி உபத்திரவத்திலேயும் பொறுமையாய் இருக்கிறான். அடுத்ததாக அங்கு நான் பார்ப்பது என்ன? ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதாவது ஜப வீரனாக, ஜப வீராங்கனையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது விசுவாசிகளுள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவருடைய தேவைகளை நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல திருச்சபைகளிலே ஏழை எளிய மக்களுக்காக என்று ஒரு சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? தேவையுள்ள மக்களுக்கு அதை பகிர்ந்து அளிக்கவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அது சேர்த்து குவித்து வைக்கப்பட்டு அழகு பார்ப்பதற்கல்ல. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பொதுவாக தமிழ் மக்கள் உபசரிப்பிலே சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு விசுவாசி எத்தனை அதிகமாய் அந்த உபசரிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டியவனாயிருக்கிறான். உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயோ உங்களோடு வேலை செய்கிற ஒருவரோ ஒருவேளை தைரியமாக வெளியே பேசி பழகாத ஒருவராய் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவர்களிடத்திலே பேச வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் தூக்கி எடுத்து நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கூறுகிறார். இது விசுவாசிகளுக்கு தேவையதானா என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாகவே ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியை துன்பப்படுத்தும் நேரங்கள் உண்டு. உண்மையாகவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பது என்பது கடினமான ஒன்றுதான். என்றாலும் நாம் அவ்வாறு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கட்டளை பெறுகிறோம். கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களையும் நேசித்தபடினாலேதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். நம்முடைய மனதிற்கு வேதனையை உண்டு பண்ணியவர்களுக்காக, நமக்கு கஷ்டங்களை நஷ்டங்களை கொண்டு வந்தவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்க வேண்டும். ரோமர் 12:15-16 வசனங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசியாக சந்தோஷப்படுகிற சக விசுவாசிகளோடு இணைந்து சந்தோஷப்பட வேண்டும். பொறாமையான எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஒரு விசுவாசி அவ்வாறு சந்தோஷப்பட முடியும். அதுபோல துக்கப்படுகிற ஒரு விசுவாசியோடு துக்கத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பும் கரிசனையும் அவர்கள் மேலே இருக்கும் பொழுது அது எளிதானதாகவும் இயற்கையானதாகவும் இருக்க முடியும். அடுத்ததாக ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். இது நாம் ஒன்று போல இருப்பதை குறிக்கவில்லை, கிறிஸ்துவின் சிந்தையை உள்ளவர்களாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதை இது கூறுகிறது. இதுதான் கிறிஸ்தவ ஐக்கியத்திலே விசேஷமானது, குறிப்பிடத்தக்கது. பிலிப்பியர் 2:5 பாருங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தாழ்மையான மனிதர்களோடு பழகுவதை குறித்தும் தாழ்வாக எண்ணப்படுகிற சேவைகளிலே பங்கு பெறுவதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. பவுல் என்ன சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன சிந்தை? மனத்தாழ்மையின் சிந்தை. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் தான் புத்திமான் என்று எண்ணுவதை நிறுத்துங்கள். இன்றைக்கு பல பரிசுத்தவான்கள் தாங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பலசாலிகள் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. சாலமோன் தேவனிடத்திலே ஞானத்தை பெற்ற ஒருவன் தான். அவர் சொல்வதை சற்றே கவனியுங்கள். நீதிமொழிகள் 26:12, தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியை இன்றைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் என்ன குணநலன் உள்ளவர்களாக வாழுகிறோம் என்பதையும் இந்த வசனங்களை ஒப்பிட்டு நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. எதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அதை செயல்படுத்த நம்மை நாமே அர்ப்பணிப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13. ஏசாயா 54:13.